அல்லாஹ் அல்லாதவர்களை விட்டு மறுப்பது, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யப்படுகிறதா இல்லையா அதையெல்லாம் மறுப்பது. நஃபில் மஅபூதி மின் தூனில்லா, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது. இஸ்பாதுல் உபூதியத்தி லில்லாஹி தஆலா அல்லாவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் என்ன செய்யணும்? அல்லாவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் சொல்லு, சத்தமா சொல்லு, சொல்லிய வாயில சொல்லிய கரெக்டா தான் சொன்ன, சொல்லுமா? வணங்கக்கூடாது, அதாவது மறுக்கணும், விட்டு விலகிடணும். قل يا ايها الكافرون لا اعبد ما تعبدون சரியா? அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் விட்டு விலகுவது. அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்று உறுதிப்படுத்துவது. இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம். புரியதா? எந்த இபாதத்தையும், இபாதத்தின் கவனிக்கமா, இபாதத் இபாதத்தின என்னமா தம்பி, இபாதத்தின என்ன நீ சொல்லு, இபாதத்தின என்ன? இஸ்லாம், மஷா அல்லாஹ். நீ சொல்லுமா இபாதத்தின என்னமா? இஸ்லாம். நீ சொல்லுமா இபாதத் அப்படின்னா என்னமா? நீ சொல்லுமா இஸ்லாம். நீ சொல்லுமா இபாதத்துனா என்னம்மா? நீ சொல்லுமா இபாதத்துனா என்னம்மா? இபாதத்துனா என்னம்மா? இபாதத்துனா என்ன அர்த்தம்? வணக்க வழிபாடு. சரியா? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், சுபானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி திக்ர் செய்கிறோம், ஒரு ஏழைக்கு தர்மம் கொடுக்குறோம், இதெல்லாம் என்ன? வணக்க வழிபாடு. அதுதான் அரபியில் எப்படி சொல்லுவாங்க? இபாது. வணக்க வழிபாடுங்கிறது தமிழ், இபாதத்துங்கிறது அரபி. இப்போ புரிஞ்சுக்கிட்டே இபாதத்துன்னு என்னன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பாருங்க, இபா இப்போ இந்த வார்த்தையை நல்லா பதிய வச்சுக்கங்க, நல்லா பதிய வைக்கும், பதிய வைப்பீங்களா? இபாதத்தினுடைய எந்த வகையாக இருக்கட்டும், என்ன இபாதத்தினுடைய எந்த வகையாக இருக்கட்டும், எவ்வளவா இருக்கட்டும், இக்கினி கோண்டு, எவ்வளவு இக்கினி கோண்டு. உதாரணத்துக்கு ஒரு பைசா, உதாரணத்துக்கு ஒரு பைசா ரொம்ப பெருசு, உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபா தர்மம் செய்யறது, ஒரு பைசாவ ஒரு பைசா பார்த்துருக்கியா? எங்கே பார்த்துருக்க? நீ பார்த்ததே கிடையாது, சும்மா விடாது. என்ன நீ பிறகுறதுக்கு முன்னாடி ஒரு பைசாலாம் காணா போச்சு, ஒரு பைசா கேள்விப்பட்டிருப்பேன். என்ன, ஒருத்தர் 1 பைசாவை தர்மம் செய்கிறார், ஒருத்தர் 1 லட்சம் ரூபாயை தர்மம் செய்கிறார். இந்த 1 லட்சம் ரூபாயை தர்மம் செஞ்சால் தான் அல்லாஹ்க்குன்னு செய்யணும், இந்த 1 பைசாவை வேற யாருக்காக வேண்டி தர்மம் செஞ்சாலும் அது பிரச்சனை இல்லை, அப்படியா? இபாதத்தை எங்க செஞ்சாலும், எப்ப செஞ்சாலும், எவ்வளவு செஞ்சாலும், யாருக்கு மட்டும் செய்யப்படணும்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்யப்படவில்லை. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் எப்போதும் எந்த வகையான இபாதத்தையும் செய்யக்கூடாது. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்து. புரியுதுங்களா? இததான் அல்லாஹ் கத்துக்க சொல்றான். வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தும் நிராகரிக்கப்பட வேண்டியவை, மறுக்கப்பட வேண்டியவை. நபியை வணங்கினாலும் சரி, மலக்கை வணங்கினாலும் சரி, மகானை வணங்கினாலும் சரி, மரத்தை வணங்கினாலும் சரி, மிருகத்தை வணங்கினாலும் சரி, எந்த உயிரினத்தை வணங்கினாலும் சரி, படைப்பில் எந்த ஒன்றும் வணங்கப்படுவதற்கு தகுதியானதல்ல. படைத்த இறைவன் ஒருவன் மட்டுமே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். இந்த கொள்கையை போதிக்கிறதுக்கு தாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். புரிஞ்சுச்சா? புரியுதுங்களா? இந்த இல்மு நமக்கு கிடைக்கும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது அரபி வார்த்தையா இல்லையாங்க? ரசூல்லாக்கு அரபி தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியுமா கொஞ்சமா தெரியுமா? அல்லாஹு அக்பர். குர்ஆன் இறக்கப்பட்ட நபி, அரபி மொழியில் பிறப்பிலேயே ஞானம் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே இது லாங்குவேஜை வச்சு அறிந்து கொள்ளப்படக்கூடிய ஒன்றல்ல, நான் சொல்லக்கூடிய வகையை வச்சு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று. வெறும் லாங்குவேஜை வச்சு தெரிகிறதா இருந்தா இதை கத்துக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா என்ன பாய்? அதான் அரபி ரசூலுல்லாஹ்க்கு அரபி தெரியும், முடிஞ்சு போச்சு, அர்த்தம் தெரியும், முடிச்சிட வேண்டியதானே. லாங்குவேஜை வச்சு இதை மட்டும் லாங்குவேஜை வச்சு மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. குர்ஆனை படிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? சூரா அன்-நஹ்ல் 16வது அத்தியாயம் 36வது வசனம். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. நபியே, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் உம்மத்துக்கும் ஒரு வழிகாட்டியை, ஒரு தூதரை நாம் அனுப்பினோம். அவர் செய்த பிரச்சாரம் என்ன? அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு விலகுங்கள். இதுதான் அவர் செஞ்ச பிரச்சாரம். அல்லாஹ்க்கு தான் எல்லா சக்தியும் இருக்குங்கிறத எல்லா முஷிரிக்கும் ஏத்துக்கிறானா என்ன பாய்? அல்லாஹ் சொல்றான், ஏ முஷிரிக்க, இணை வைக்கிறவனே, ஏண்டா சாப்பாடு போடுறது நான் தான் நம்புறியே, வானத்தை பூமியை படைத்தது நான் தான் நம்புறியே, உனக்கு பிரச்சனை வந்தா என்ன நோக்கித்தானே நீ கை தூக்குற, ஏண்டா என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை வணங்குற? அதான் கேட்டான் அல்லாஹ்வுத்தலா. எந்த நம்பிக்கையில இணை வைப்பவர்களுக்கு பிரச்சனை கிடையாது சொல்லுங்க பாய். கொடுப்பவன் அல்லாங்கிறதுல பிரச்சனை கிடையாது. கொடுப்பவன் அல்லாஹ், படைச்சவன் தான், கொடுக்கறாங்கிறதுல பிரச்சனை கிடையாது. வணங்குறது யார வணங்குறது? அந்த கொடுக்கிறவன்ட்ட எப்படி கேட்கறது? நேரடியா கேட்கறதா, அல்லது இவர்கிட்ட சொல்லி கேட்கறதா, அல்லது இவருக்கு பூஜை பண்ணி கேட்கறதா, நேரடியா கேட்கறதா? அதான் இன்னைக்கு தர்கா பிரச்சனை. தர்கால உள்ளவங்கள்ட்ட போய் சொன்னா அவங்களும் என்ன சொல்றாங்க? நாங்க அவுளியா கொடுப்பாருன்னு நம்பலங்க, அவுளியா அல்லாட்டு இருந்து வாங்கி கொடுப்பார். படைச்சவங்க அவுளியான நம்புறாங்க இல்ல? அப்ப தப்லீக் ஜமாத்து, இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுன்னத் வல் ஜமாத்து மக்கள்லாம் அவங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தா உலகத்துல யாருமே முஷிரிக் கிடையாது. ஏ, எல்லாரும் எந்த நம்பிக்கையில தான் இருக்காங்க? கரெக்டா, கொடுக்கிறவன் அல்லா, லாப நஷ்டம் அல்லா, படைக்கிறவன் அல்லாட்ட தான் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில கரெக்டா இருக்காங்க. பிரச்சனை எங்க இருக்குங்க? இபாதத்து செய்யறதுல தான் இருக்கு. யாருக்கு சுஜூது பண்றது, யாருக்கு நேர்ச்சி பண்றது, யாரை வணங்குறது, யார்கிட்ட துவா கேட்கறது, யார்கிட்ட வசீலா கேட்கறது, அங்கதான் பிரச்சனை. அதை திருத்துறதுக்கு தான் அல்லாஹு தாலா நபிமார்கள் அனுப்பினான். பாருங்க 39வது அத்தியாயம். ஒரு சில விஷயத்த கொஞ்சம் விரிவா சொல்லுவோம், சில விஷயத்த சுருக்கமா சொல்லுவோம். 39வது அத்தியாயம் சூரா அஸ்-ஸுமர், அதுல 3வது வசனம். ரசூல்லா காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நபியே முஹம்மதே, இந்த சிலைகளை, எங்களுடைய முன்னோர்களுடைய உருவங்களை, இந்த சிலைகளை நாங்கள் அல்லான்னு நினைச்சு வணங்கவே இல்லை. இதை வணங்குனா இந்த தெய்வங்கள், இந்த சிலைகள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்யும். இதெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள்ல மகான்களாக வாழ்ந்தவர்கள், ரொம்ப நல்ல மனிதர்கள், இவங்களை இந்த மாதிரி திருப்தி படுத்தும் பொழுது இவங்க நாளைக்கு எங்களுக்கு அல்லாஹ் இடத்துல என்ன செய்வாங்க? ரெக்கமெண்டேஷன், சிபாரிசு செய்வாங்க. அதனாலதான் நாங்க இந்த கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எப்படி நாகூர் தர்கால ஆட்டம் போடுறாங்களா இல்லையா? டான்ஸ் இருக்கா இல்லையா? டப்பாங்குத்து டான்ஸ் இருக்கா இல்லையா? புலி ஆட்டம், கரகாட்டம், டான்ஸ் இருக்கா இல்லையா? மியூசிக் இருக்கா இல்லையா? இசை இருக்கா இல்லையா? வான வேடிக்கை இருக்கா இல்லையா? காரைக்கால் தர்கா, முத்துப்பேட்டை தர்கா இருக்கா இல்லையா? உருஸ்னா என்னங்க? இதெல்லாம் உருஸ். எதுக்கு என்ன அவங்க என்ன சொல்றாங்க? இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்? அவளையாவை குஷிப்படுத்துறோமா? இப்படியே சொல்றாங்க. யார குஷிப்படுத்துறாங்களா? அவுளியாவை குஷிப்படுத்தினா உனக்கு என்னப்பா கிடைக்கும்? நாளைக்கு எங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார், தேடி தேடி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார். அப்ப இவர்கள் சொல்றதுக்கும் ரசூலுல்லா காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் சொன்னதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா சொல்லுங்க. பாய் இருக்கா? பாய் உங்களை தான் கேட்குறேன், இருக்கா? நல்லா சொல்லுங்க, தலையாட்டக்கூடாது, வாயால சொல்லுங்க, இருக்கா இல்லையா? ரசூலுல்லா காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் சொல்றதுக்கும் நாகூர் தர்காவில் தொப்பி போட்ட முஷ்ரிக்கு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரே மாதிரி தான், புரிஞ்சுச்சா? அப்ப என்ன பிரச்சனை? அவர்கள் இங்க உள்ள முஷ்ரிக்குகள் யாரு? இன்னைக்கு தங்களை முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற முஷ்ரிக்குகள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கல. அப்படி தெரிஞ்சிருந்தா அவர்கள் இப்படிப்பட்ட தவறை பாவத்தை செய்திருக்க மாட்டார்கள். ஆயத்துல் குர்சி ஓதி இருக்கிறீங்களா? 255வது வசனம் சூரத்துல் பக்கரால, அதுக்கு அடுத்த வசனம் 256. சரியா? அங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து பில் கய்யி ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூதி வயுமின் பில்லா. அல்லாவை தவிர வணங்கப்படக்கூடியதை மறுத்துவிட்டு யார் அல்லாவை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர்தான் உறுதியான வளையத்தை பிடித்துக் கொண்டார், சொர்க்கத்தின் வளையத்தை பிடித்துக் கொண்டார், அவர் சொர்க்கத்துக்கு வந்துடுவார். அப்ப முதல் கண்டிஷன் அல்லாஹ் என்ன சொல்றா? ஃபமயக்ஃபுரு பித்தாகூத், அல்லாவை தவிர வணங்கப்படக்கூடியதை நிராகரிக்க வேண்டும். அது முதல் கண்டிஷன். இரண்டாவது என்ன? வயுமின் பில்லா, அல்லாவை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். முதல்ல என்ன செய்யணும்? மறுக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. முதல்ல என்ன? மறுக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? மறுக்கணும். இன்கார், நஃபி. எதை மறுக்கணும்? அல்லாவை தவிர வணங்கப்படக்கூடியதை எல்லாம் மறுத்துவிட வேண்டும். இரண்டாவது இஸ்பாத், இக்ரார், உறுதிப்படுத்துவது, விண்ணப்பிப்பது. எதை உறுதிப்படுத்துவது? எதை விண்ணப்பிப்பது? அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன், அதான் இல்லல்லாஹ். நீங்க அடுத்து இன்ஷா அல்லாஹ் இனிமே குரான் ஓதும்போது தர்ஜுமாவை எடுத்து இந்த கருத்துல எத்தனை வசனம் இருக்கு அப்படின்னு ஒரு 10 வசனத்தை எழுதணும் எனக்கு. சரியா? நான் குறிச்சுங்க, நான் சொல்றதெல்லாம் குறிச்சு நீங்க எனக்கு எழுதி பேப்பர் அனுப்புனா உங்களுக்கு நம்ம வந்து எல்லாம் சர்டிபிகேட்லாம் கேட்டாங்களாம். யார் கேட்டது சர்டிபிகேட்டு? கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். பரிச்சை எழுதினால நீங்க குரானில் இதெல்லாம் கண்டுபிடிச்சான் ஒரு 10 வசனம் இந்த கருத்தில். சரி, இரண்டாவது பாருங்க, இந்த ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இரண்டாவது பார்ட் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றோம். சரி பாய், சொல்லியாச்சு. மீலாது விழா கொண்டாடுறோம், மௌலூத் கரெக்டாக செஞ்சிடுறோம், அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் ஆயிடுவாங்களா? என்னப்பா சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் மேல பிரியத்தில் தானே செய்கிறோம் நாங்கள், தப்பா? இது எதனால இந்த பிரச்சனை அவர்களுக்கு வருகிறது? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன கருத்தாழத்தை, என்ன அடிப்படையை தருகிறது என்பதை அவங்க தெரிஞ்சுக்கவே இல்லைங்க. அதனால குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டவர் என்று யாரிடத்துல 4 தன்மைகள் இருக்குமோ அவரைத்தான் குர்ஆன் முஹம்மது ரசூலுல்லாவை ஒப்புக்கொண்டவர் என்று சொல்கிறது. எத்தனை தன்மை இருக்கணும் நல்லா சொல்லுங்க. 1, 2, 3, 4 தன்மை இருக்கணும். சரியா? முதலாவது தஸ்தீக்குஹு ஃபீமா அக்பர். சொல்லுங்க, தஸ்தீக்குஹு ஃபீமா அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லா விஷயங்களையும், எல்லா செய்திகளையும் உண்மை என்று நம்புவது. ரசூலுல்லாஹி இஸ்லாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொன்ன அறிவித்த எல்லா விஷயங்களிலும் உண்மையைத்தான் சொன்னார்கள், உண்மையாளர்கள். புரியுதா? ரசூலுல்லாஹி இஸ்லாம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியில எதுவுமே பொய் கிடையாது, அந்த நம்பிக்கை வரும். புரியுதா? இரண்டாவது நம்பிக்கை, இம்திசாலு மா அமர், அவர்கள் இட்ட கட்டளைக்கு கீழ்படிவது, கட்டுப்பட்டு நடப்பது. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த கட்டளையை கீழ்படிந்து கட்டுப்பட்டு ஏற்று நடப்பது. இரண்டாவது, இஜ்தினாபு மா நஹா அன்ஹு வஸஜர், அவர்கள் தடுத்த எச்சரித்த செய்யக்கூடாது என்று நமக்கு அறிவுறுத்திய விஷயங்களை விட்டு நாம் விலகுவது. மூன்றாவது, நான்காவது, இபாதத்துல்லாஹி தஆலா அலா மா ஷரா, அல்லாஹுவை இந்த நபி சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் வணங்குவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழிபாடுனா என்ன, இபாதத்துனா என்ன, வணக்க வழிபாடுனா என்ன, எதையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து செய்கிறீர்களோ அதெல்லாம் இபாதத்து. இபாதத்துனா என்னங்க, எதை செஞ்ச, வணக்க வழிபாடுனா என்ன, எதை செஞ்சா அல்லாஹ் எனக்கு மறுமையில் கூலி கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுப்பான், புண்ணியத்தை கொடுப்பான், அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்வான், எனக்கு நன்மை கிடைக்கும். நீங்க எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அதெல்லாம் எதுல வந்துடும், இபாதத்துல வந்துடும். அப்ப மௌலூது ஓதும் போது அல்லாஹ் புண்ணியம் தருவாங்கிற எண்ணத்துல தானே செய்யறாங்க, இல்ல அல்லாஹ் தண்டனை கொடுப்பாங்கிற எண்ணத்துல செய்யறாங்களா? ஏன் பாய், மீலாது விழா கொண்டாடும் போது அல்லாஹ் நம்மளை இதுக்காண்டி தண்டிப்பாங்கிற எண்ணத்துல செய்யறாங்களா, அல்லாஹ் இதுக்காண்டி நமக்கு அவார்டு கொடுப்பாங்கிற எண்ணத்துல செய்யறாங்களா, நன்மை கொடுப்பாங்கிற எண்ணத்துல தான் செய்யறாங்க. அப்ப நம்ம கேட்போம், அப்படியா, அப்ப ரசூலுல்லாஹ் கொண்டாடினாங்களா? முடிஞ்சு போச்சு. அவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுதான் இபாதத், அவங்க காட்டின வழியில தான் அல்லாஹ்வை வணங்கணும். இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டா எந்த பிதத்தையும் உலகத்துல யாருமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு முகமது ரசூலுல்லான்னு சொன்னா முகமது அல்லாஹ்வுடைய தூதர்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதானே தவிர, அந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த திருக்களிமா எப்போது ஒரு மூமினிடத்திலே ஒரு முஸ்லீமிடத்திலே உறுதி பெறும், எப்போது கம்ப்ளீட் ஆகும், எப்போது அதில் பிரச்சனை வரும், அதை தெரிஞ்சாங்களா? தெரியல. அப்ப அந்த முஹம்மது ரசூலுல்லா என்பதில் எத்தனை விஷயங்களை நீங்க கவனிக்கணும், ஒன்று ரசூல்லா சொன்னதெல்லாம் உண்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? ரசூல்லா சொன்னதுபடிலாம் அவங்க சொன்னதுக்கு வெளியில உண்மை எதுவுமே இருக்காது. அது எவ்வளவுதான் சயின்ஸ் டெவலப் பண்ணாலும் சரி, சயின்ஸ் பொய் சொல்லும், ரசூல்லா பொய் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க. அனுபவம் பொய் சொல்லலாம், ரசூல்லா பொய் சொல்லுவாங்களா? பொய் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, ரசூல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்படணுங்க. அது நீங்க ராக்கெட்ல பறந்தாலும் சரி ஒட்டகத்தில் நடந்தாலும் சரி, காலம் எதுவானாலும் சரி, யாருடைய கட்டளைக்கு தான் இல்லைங்க. ரசூல்லா கட்டளையெல்லாம் அந்த காலத்தில் சயின்ஸ் தெரியாத காலத்தில் அப்ளை பண்ணாங்க, நமக்கு நல்ல சயின்ஸ் படிச்சிட்டோம், அதனால் இப்போ தேவையில்லை. அதனால் இப்போ நம்ம முன்கூட்டியே கேலண்டரில் போட்ட கணக்குப்படியே பெருநாள் ஆரம்பிச்சிடலாம், நோன்பு ஆரம்பிச்சிடலாம், முடியுமா? என்ன பாய், இப்போ சயின்ஸ் காலமாகிடுச்சு, எல்லாம் டெலிகா வாட்ஸ்அப்லேயே எல்லாத்தையும் பார்த்துடுறோம், இன்டர்நெட்டை தட்டினாலே எல்லாம் தெரிஞ்சிருது, சந்திரன் எந்த இடத்துல இருக்குது, சூரியன் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க, அதுக்கு என்ன பண்ணுறது? புரியுதா? ரசூலுல்லா தடுத்த விஷயங்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த முறையில தான் இந்த நாலு விஷயம் இருந்தாதான் முஹம்மது ரசூலுல்லா என்று ஒருவர் சாட்சி சொன்னதில் அவர் சரியானவர். இதுல எதுல ஒன்ன பிரச்சனை பண்ணாலும் சரி அந்த அளவுக்கு அவர் பிரச்சனைக்குரியவர் ஆயிடுவார், வெளியே போயிட்டே இருப்பார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டே இருப்பார். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப முதல் நம்முடைய ஈமானை டெவலப் பண்றதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை? இல்மு தேவை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இல்மு தேவை. அதை நீங்க குர்ஆன முழுசா படிக்கணும், எந்த இயக்கத்தினுடைய கண்ணாடி போடாம படிக்கணும், உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்காம படிக்கணும். எதுதான் உங்க கொள்கையா இருக்கணும்? குரான் எதை சொல்லுதோ அது உங்க கொள்கையா இருக்கணும். நீங்க ஒரு கொள்கையை முதல்ல வச்சுக்க வேண்டியது, அதுக்கப்புறமா அந்த ஆயத்தை பார்க்க வேண்டியது. கொள்கைக்கு டிஸ்டர்ப் பண்ணா ஆயத்தை மாத்திர வேண்டியது. எப்படி கொள்கைக்கு டிஸ்டர்ப் ஆனா, கொள்கைக்கு மாத்தமா இருந்தா எதை மாத்தனா? கொள்கையை மாத்திக்க. நீனு குரானை வச்சு கொள்கையை சரி பண்ணு, உன் கொள்கையை வச்சு குரான்ல கரெக்ஷன் போடாத. புரியுதா? அதே போலதான் ஹதீஸ், ஹதீஸை வச்சு கொள்கையை வகுத்துக்க. நீ கொள்கையை வகுத்து விட்டு அப்புறம் ஹதீஸ் மாத்தமா இருக்குன்னு ஹதீஸை தூக்கி போடாது. இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை எங்க இருக்குது? இல்ம் இல்லாதனால பிரச்சனை. இவ ஒரு கொள்கையை வகுத்துப்பாங்களாம், இவங்களுக்குன்னு ஃபண்டமெண்டல் போட்டுப்பாங்களாம், பிரின்சிபல் போட்டுப்பாங்களாம், டிசிப்ளின் போட்டுப்பாங்களாம், இவங்கெல்லாம் அமைச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹதீஸ் இருக்கான்னு பார்ப்பாங்களாம், இருந்தால் ஹதீஸை ஏற்றுப்பாங்களாம், இல்லாட்டி ஹதீஸை மாற்றிடுவாங்களாம். முடிஞ்சிடா. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, பனி இஸ்ராயல் செஞ்ச மாதிரி இருக்கு. பனி இஸ்ராயல் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு பிடிச்சமான ஆயத்துகளை, அத்தாட்சிகளை, வசனங்களை நபிமார்கள் கொண்டு வந்தா ஓகேம்பாங்க, இல்லைன்னா கொண்டு போடணும். அதான் நல்லா சொன்னாங்க பனி இஸ்ராயல்கள். இங்க பாருங்க, அவங்களுக்கு பிடிச்சமான ஆயத்து வந்தா ஒத்துப்பாங்க. ஆ ஓகே ஓகே கரெக்ட் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு நஃப்ஸுக்கு பிடிக்காத ஆயத்தை சொன்னா, சட்டத்தை சொன்னா தூக்கி போடுவாங்க. ஜக்கரியா நபியை கொன்னே விட்டானு. ஜக்கரியா நபி ஒரு சட்டம் சொன்னாங்க, அது அவனுக்கு பிடிக்கல. கடைசியில் என்ன செஞ்சானுவ? கொன்னே விட்டானு. இன்னைக்கு அதே தான். ஒருத்தன் சஹீ என்று உறுதி செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை மறுக்கிறான் என்றால் அவன் ஒரு நபியை கொலை செய்கிறான் இல்லையா? சஹீஹான ஹதீஸை மறுக்கிறது எது போல? அதை சொன்ன நபியை மறுப்பது, அதை சொன்ன நபியை கொல்வது. இஸ்ரவேலர்கள் செஞ்ச பாவம். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இஸ்ரவேலர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுறான். சும்மா கதைக்கா சொல்லி காட்டுறான்? ராத்திரியில் உட்காந்து பேசுங்க நான். புரியுதா? சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த அளவுக்கு புரிஞ்சுச்சா? இனி நீங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மை தேடிக்கிட்டே இருக்கும். சரியா? ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் நம்ம அப்படியே சுருக்கமா சொல்லுவோம். பின்னாடி ஒரு நாள் நேரம் கிடைக்கும் போது இன்ஷாலாம் நம்ம இன்னும் விரிவாக்குவோம். ரெண்டாவது விஷயம் பாருங்க, யக்கீன். சொல்லுங்க, யக்கீன். இந்த இல்மின் மூலமா கிடைச்ச அந்த ஈமான் இருக்குல்ல, அது தடுமாற்றம் உள்ளதா இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சூரா அல் ஹுஜராத் அதில் 15வது வசனத்தை எடுத்து படிச்சுக்கணும். தடுமாற்றம் உள்ள ஈமான அல்லாஹு தஆலா ஒத்துக்கல, சந்தேகம் கலந்து விட்ட ஈமான அல்லாஹ் ஒத்துக்கல. சந்தேகம் கலக்கக்கூடாது, இது ரெண்டாவது. அப்ப இந்த யக்கீனுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். இதுல சந்தேகம் கலக்காம யா அல்லாஹ் என் ஈமானை உறுதிப்படுத்து, பலப்படுத்து, பலப்படுத்துன்னு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். சரியா? மூன்றாவது இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்றால் என்ன? ரெண்டு இஹ்லாஸ் இருக்கு. ஒன்னு பொதுவா எல்லாரும் சொல்றது, நீயத்தை சுத்தமா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். அது இஹ்லாஸ்ல ஒரு பகுதி. முதல் இஹ்லாஸ் என்றால் என்ன? நம்முடைய இபாதத்துகளை ஷிர்க்கை விட்டு பரிசுத்தப்படுத்துவது. முதல் இஹ்லாஸ் என்ன? தத்ஹீருல் இபாதத்தி அனி ஷிர்க் பில்லா. அல்லாஹ்க்கு ஷிர்க் செய்வதை விட்டு நம்முடைய இபாதத்துகளை சுத்தப்படுத்துவது. சூரா அல் பையினா, லம் யகுனில் லதீன கஃபரு, 5வது வசனம் படிச்சு பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான், وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ. இருக்கா? சூரா அல் பையினா 98வது அத்தியாயம் 5வது வசனம். அவர்கள் கட்டளையிடப்படவில்லை, மாறாக அல்லாஹ் ஒருவனை இபாதத்துகளையெல்லாம் அவனுக்கு மட்டும் தூய்மைப்படுத்தியவர்களாக வணங்க வேண்டும் என்பதற்கே தவிர, وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ. அதே போல சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயம் சொன்னோம்ல, அதுல 2வது 3வது வசனம் அல்லாஹ் சொல்றான், குல் இன்னி உமிர்த்து அன் அஅபுத அல்லாஹ முக்லிஸல் லஹு தீன். என்னுடைய இபாதத்தெல்லாம் சுத்தமாக்கி நான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அப்ப ஷிர்கே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஷிர்க்கே இருக்கக்கூடாது. ஷிர்க்கு வச்சா எது போயிடும்? ஈமான் போயிடும். புரியுதா? அடுத்து நான்காவது விஷயம், எத்தனை முடிஞ்சிருக்கு? இல்மு, யக்கீனு, இஹ்லாஸ். நான்காவது முஹப்பத். சொல்லுங்க, முஹப்பத். அல்லாஹ் மேல, ரசூல் மேல, அல்லாஹ்வுடைய தீன் மேல உங்களுக்கு ஆழமான, அழுத்தமான, விசாலமான, அளவிட முடியாத அன்பும் பாசமும் இருக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? அல்லாஹ் மேல அன்பை வேற யார் மேலையும் வச்சிட முடியாது. அன்பு என்பதை முதல்ல நீங்க யாருக்கு தான் செய்யணும், கொடுக்கணும்? அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ்வை நேசிக்கணும். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 165வது வசனம் எழுதிக்கங்க. அதே போல சூரா தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம், நம்முடைய அன்பு, பிரியம், பாசம், உள்ளத்தினுடைய நேசம் முதல்ல யாருக்கு? அல்லாஹ்வுக்கு, அப்புறம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, அப்புறம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு. இந்த முஹப்பத். அதுக்கு பிறகு அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மூமின்களுக்கு, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ்வை வெறுக்கக்கூடிய யாரையும் நம்ம நேசிடக்கூடாதுங்க. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அல்லது அல்லாஹுவை வெறுக்கக்கூடியவர்கள் யாரையுமே நம்ம நேசிச்சிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை முடிஞ்சிருக்கு? நாலு முடிஞ்சா. இல்மு, யக்கீனு, இஹ்லாசு, முஹப்பத். அஞ்சாவது சித்க். சொல்லுங்க, சித்க். சித்க் என்றால் என்ன? உண்மை. இதெல்லாம் நீங்க உண்மையா உள்ளத்திலிருந்து நம்பிக்கையோட, உறுதியான நம்பிக்கையோட உண்மையாக நீங்க இதெல்லாம் செய்யணும். சும்மா போலியா மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி கிடையாது. மக்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணு, உள்ளத்துல ஒன்ன மறைச்சு வச்சுக்கிறது. அந்த கிதுப், நிஃபாக், நயவஞ்சகம் கலந்துடக்கூடாது. எப்படி இருக்கணும்? இதெல்லாம் உண்மையா இருக்கணும். அப்படி உண்மையா இருந்தாதான் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான், இல்லைன்னா எல்லாம் பொய் அப்படின்னு அல்லாஹ் ஒதுக்கிடுவான். புரியுதா? சூரா அல் முனாஃபிகூன் 63வது அத்தியாயம். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். 63வது அத்தியாயத்தில் 1வது வசனம். பொய் கலந்துடக்கூடாது. உள்ளத்தில் பொய் கலந்துட்டா அவர்களுடைய ஈமான அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்ப அஞ்சாவது விஷயம் என்ன? சிது, உண்மையோட இருக்கணும். அந்த உண்மையில போய் கலந்துடக்கூடாதுன்னு பயந்துகிட்டே இருக்கணும். 6வது விஷயம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் ஐ எம் அக்செப்டிங், நான் அதெல்லாம் ஏத்துக்கிறேன். அதுல எதையுமே நான் மறுக்க மாட்டேன் என்று கபூல், சொல்லுங்க, ஏற்றுக்கொள்வது. நான் எல்லாத்தையும் அங்கீகரிச்சுக்கிறேன். 4வது அத்தியாயத்தில் 65வது வசனம், எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அதில் எது எதையுமே நான் மறுக்கவே மாட்டேன். என் அறிவு ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டியும் சரி, என் தலைமை ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டியும் சரி. இப்போலாம் எப்படிங்க குர்ஆன் ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படுது? தலைமையிலேருந்து ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு சாப் குத்தி வரணும். குர்ஆன் ஹதீஸை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறதா இருந்தால் தலைமை சொல்லணும், இந்த ஆயத்துக்கு இந்த அர்த்தம் இப்படி தான் விளங்கிக்கணும், இந்த ஆயத்து இருக்குது ஆனால் இந்த ஆயத்து இப்படி அர்த்தம் எடுத்துக்கூடாது, இந்த ஆயத்து இருக்குது, இந்த ஹதீஸ் இருக்குது ஆனால் இதன்படி அமல் செய்ய முடியாது அப்படின்னு தலைமையுடைய அப்ரூவல் வந்தால் தான் குர்ஆன் ஆயத்தை ஹதீஸை நீங்கள் இப்போ அமல் செய்ய முடியும். புரியுதா? ஆமாம், வேலைக்கு ஆகுமா? அல்லாஹ் பாதுகாக்கும். நமக்கு அப்படிப்பட்ட தலைமை வேணாங்க. நமக்கு தலைமை யாருங்க? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான். புரிஞ்சா? சரி, ஆராய்ச்சா? 7வது இன்கியாத். சொல்லுங்க, இன்கியாத். இன்கியாதுனா என்ன பாருங்க, 24வது அத்தியாயம் சூரா அன்-நூர், அதுல 51-52 நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க போய் எல்லாம் எழுதி, எனக்கு நான் சொன்ன ஆயத்துக்கள் எல்லாம் கரெக்டாக எழுதி, அதனுடைய கருத்தெல்லாம் எழுதி நீங்கள் எனக்கு பேப்பரில் கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஒரு சந்தோஷத்துக்கு, ஒரு மோபத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த பாருங்க, சும்மா மூமின்னு மூமின்னு நாங்கள்லாம் தௌஹீது, நாங்கள்லாம் வந்து அது இது, நாங்கள்லாம் ஒரிஜினல் அதுமா இருக்குது, ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐயா அது ஐஎஸ்ஓ, ஆமாம் ஐஎஸ்ஓ, நாங்கள்லாம் 900 1900, இப்படிலாம் நீனா மார்க் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. மார்க் யார் போடணும்? இப்போ மார்க் அவங்க போடுறாங்களா ஈமானுக்கு? ரசூல்லாவே யாருக்கும் ஈமானுக்கு மார்க் போடலை, ரசூலா போட்டாங்களா ஈமானுக்கு மார்க்கு? அல்லாஹ் அறிஞ்சவங்கன்ட்டாங்க உங்கள் உள்ளத்தை பற்றி. இப்போ ஈமானுக்கு யார் மார்க் போடுறா? ஓகே, ஐடென்டி கார்டு இருக்கா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. எப்படி நாளைக்கு சொர்க்கம் எப்படி கிடைக்குமா? அந்த காலத்தில் தரிக்காக்காரங்கெல்லாம் சொல்லும்போது நம்மலாம் கிண்டல் பண்ணோம், அது என்னோடய அவுளியாட்ட போய் செஞ்சு கொடுத்து, அவுளியா வந்து இவர் வந்து என்னுடைய முறியுது அப்படின்னு எழுதி ஒரு பேப்பரில் கொடுப்பாராம், அதை வந்து கபூரில் மூத்தா போகும்போது கபூரில் வச்சிட்டோம்னா அவங்களுக்கு முன்கருணை கீர் கேள்விலாம் கிடையாதான் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா டைரெக்டாக. அந்த காலத்தில் சொன்னப்போ எல்லாரும் மறுத்தோம். இப்போ அதை மறுத்த கூட்டம் திரும்ப என்ன செய்யுது? வேற பேரில் செய்யுது, ஐடென்டி கார்டு. எப்படி எங்கள் ஜமாத்து ஐடென்டி கார்டு இருந்தால் நீங்கள் கரெக்டாக டைரெக்டாக ஜன்னத்தில் ஃபிர்தோஸ், ஒரே பாயிண்ட் டு பாயிண்ட். இங்கே மூத்தா போனால் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ்னு தான் எந்திரிப்பார். இது என்ன சுரங்க பாதியா? இங்கே மூழ்கி போய் அங்கே போய் எந்திரிக்கிறதுக்கு அல்லாஹ் பாதுகாக்கு. ஏன் இந்த வழிகேடு ஏன் வருது? இல்மு படிக்கலை. அல்லாஹ்வுடைய ரசூலையும் தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப அவங்க கொண்டு வர பார்க்குறாங்க, தன் அறிவு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு ஏற்ப கொண்டு போக நினைக்கல. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டா கேட்டால் மட்டும் போதாது, ஏற்றுக்கிட்டா மட்டும் போதாது, என்ன செய்யணும்? கட்டுப்பட்டு அதை தான் நீங்கள் செய்யணும், அப்போ தான் நீங்கள் மூமின்கள்ங்கிறான். அதே போல் 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம். இப்போ அன்பானவர்களே, இந்த 7 விஷயங்களை நம்ம தெரிஞ்சு இதை ஒவ்வொரு நாளும் இதில் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, இதை எப்படி நான் பேண்டுறேன், இதில் என்கிட்ட தப்பு வராமல் இருக்கணும், யாரெல்லாம் எனக்கு கொடுன்னு நீங்கள் அல்லாட்ட கேட்டுக்கிட்டு அதன்படி அந்த கவனத்தில் இருந்தால் நம்முடைய ஈமான் உயர்ந்துக்கிட்டே போகும், ஈமான் பாதுகாப்பாக இருக்கும். இல்ம் இருக்கணும், யக்கீன் இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும், மொஹப்பத் இருக்கணும், சிதுக் இருக்கணும், கபூல் இருக்கணும், இன்கியாத் இருக்கணும். இந்த 7க்கு ஆப்போசிட், இல்முக்கு ஆப்போசிட் ஜஹில், இல்முக்கு எதிரானது அறியாமை, மார்க்கத்தை தெரியாமல் இருக்கிறது மடமை, கூடாது. புரியுதா? யக்கீன் உறுதி, அதுக்கு ஆப்போசிட் எதிரானது சந்தேகம் கொள்வது, தடுமாறுவது. ஒரு நாளைக்கு ஒரு கொள்கை, இன்னொரு நாளைக்கு இன்னொரு கொள்கை, இன்னைக்கு ஒன்று ஹலால் நாளைக்கு ஒன்று ஹராம், இன்னைக்கு ஒன்று ஈமான் நாளைக்கு ஒன்று ஷிர்க், தடுமாற்றம் இருக்கலாமா? கூடாது. 3வது, ஷிர்க் இருக்கக்கூடாது. இஹ்லாஸ் பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இஹ்லாஸ் பரிசுத்தமாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும், ஷிர்க் கலக்கவே கூடாது. 1 mm 0.0 அதே போல் கிது பொய் கலந்துடவே கூடாது. அப்புறம் முஹப்பத், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் மூமின்களையும் நல்ல அமல்களையும் நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயோ, நபியுடைய விஷயத்திலேயோ, மார்க்க விஷயத்திலேயோ, மூமின்கள் விஷயத்திலேயோ, அமல்கள் விஷயத்திலேயோ வெறுப்பு காட்டிவிடக்கூடாது. புரியுதா இல்லையா? வெறுப்பு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு வெறுப்பு காட்டிவிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்புறமா கபூல், இதெல்லாம் எல்லாத்தையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன், ஒன்றை கூட மறுக்கக்கூடாது. அப்புறம் இன்கியாத், கட்டுப்படுவது, அடிபணிவது, இதுக்கு எதிரானது தான் அல் இஹ்ராத், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்றது, புறக்கணிப்பது. இன்கியாதுக்கு 7வதுக்கு ஆப்போசிட், மார்க்கத்தை படிக்கிறது இல்லை, அமல் செய்கிறது கிடையாது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, இந்த மாதிரி புறக்கணிக்கிறது, இது குஃபுரில் கொண்டு போய் விட்டுடும். அப்போ அன்பானவர்களே, இந்த ஈமான் என்பது இது சும்மா சாதாரணமானதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த ஏழு விஷயங்களை நம்ம தெரிஞ்சு இதை குர்ஆன் ஹதீஸ்லேருந்து இன்னும் இதன் அடிப்படையில் எழுதிய நம்முடைய பெரிய பெரிய மூத்த மார்க்க அறிஞர்கள் அவங்களுடைய நூல்கள்லேருந்து எடுத்து படித்து படித்து நம்ம இந்த விஷயங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பதோடு இதில் நம்ம பேணுதலாக பேணிக்கையாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஈமான் பாதுகாப்பாக இருக்கும், ஈமான் உயர்ந்துக்கிட்டே போவோம், அல்லாஹ்வுடைய நெருக்க நமக்கு கிடச்சிக்கிட்டே போகும். இதில் ஏதாவது தப்பு பண்ணோம், ஈமானுக்கு பாதிப்பு, ஈமானுக்கு பாதிப்பு வந்தால் என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? கடைசியாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம பெரிய ஒரு குழப்பமான ஃபித்னாவுடைய காலத்தில் இருக்கிறோம். மார்க் விஷயங்கள்லையும் சரி, அதே போல் உலக விஷயங்கள்லையும் சரி. ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு அதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். ஒன்று, உங்களுடைய வீடுகளை விட்டு வீணான வேலைகளுக்காக வெளியவே வராதீங்க. ஹலாலான ரிசுக்கை தேடி உறவுகளை சந்திக்கிறதுக்கு அதுக்காக வேண்டி மட்டும்தான். மற்றபடி கலகம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், அது இது இந்த எதுக்குமே கலந்துக்காதீங்க. உங்களுடைய இபாதத்துகளில் கவனம் செலுத்துங்க, உங்களுடைய ஈமானில் கவனம் செலுத்துங்க, மார்க்கத்தை படிங்க. ரெண்டு விஷயங்கள், ஒன்று மார்க்கத்துடைய இல்மை தேடுங்க. இந்த துன்யாவில் குழப்பமான காலமாக இருக்கு, எவ்வளவு நம்முடைய ஈமானை பாதுகாத்து நம்முடைய அமல்களை சரி செய்வோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியை கொடுப்பானே தவிர நீங்கள் ஆட்சியில் எதையுமே மாற்றிட முடியாது. உங்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்களை நீங்கள் உருவாக்க முடியாது, அல்லாஹ் தான் உருவாக்கக்கூடியவர். அதை எப்போ அல்லாஹ் உருவாக்குவா? உங்களுடைய அமல்களை நீங்கள் சீர் செய்தால்தான், உங்களுடைய இபாதத்துகளை ஒழுக்கங்களை நீங்கள் சீர் செஞ்சாதான். முஸ்லீம்கள் எல்லார் வீட்லேயும் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, முஸ்லீம்கள் எல்லாரும் சைத்தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு சாதகமான ஆட்சியை கொண்டு வந்துடுவானா? நீங்கள் துவா கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நீங்கள் முஸ்லீம்களை சீர்திருத்தாமல் ஆட்சி அதிகாரத்தை சீர்திருத்த நினச்சிங்கன்னு சொன்னால் சான்ஸே கிடையாது, அல்லாஹ் பாதுகாக்க. அதனால் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்முடைய சீர்திருத்தம், நம்முடைய ஈமானையும் நம்முடைய அமலையும். அதனால் கிடைக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் இதுக்காக செலவு பண்ணுங்கள். அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையில் பெரிய பரக்கத்தை கொடுத்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.